كم من صائم ليس له من صيامه إلا الله معه وكم من قائم ليس له من قيامه إلا الشهر. رسول الله صلى الله عليه وسلم قال شنو எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருப்பதை தவிர வேறு எந்த நன்மையும் அதனால் அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. அதுபோல எத்தனையோ நின்று வணங்கக்கூடிய நின்று வணங்குபவர்கள் அவர்கள் விழித்திருப்பதை தவிர வேறு எந்த நன்மையும் அதில் அடைந்து கொள்வதில்லை என்றுள்ள சூழலாய் சொல்லலா அப்படி சொல்லுவார்கள். ரமலான் மாதம் வருகிறார் இருக்கிறது. ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டியது, அதை மதிக்க வேண்டியது மூமினானவர்களின் கடமையாகும். ரமலானை எப்படி கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. தொழுகை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த தொழுகையை பூர்த்தியாக செய்வது, அதில் இருக்கக்கூடிய பரந்த சுண்ணத்து வாஜிபுகளை பேணுவது, எந்த முறையில் தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில் தொழுவது, அதுபோல உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்குமே ஒரு கண்ணியம் இருக்கிறது. ரமலானுடைய கண்ணியம் எது என்று சொன்னால், அரபியில நோன்பு என்பதற்கு சவுமு என்று சொல்வார்கள். சவுமு என்று சொன்னால் தடுத்திருப்பது, விடுவது என்பது அர்த்தம். மற்ற இது எல்லாத்தையும் செய்ய வேண்டும். தொழுகை என்பதை செய்ய வேண்டும், ஒலு என்பதை செய்ய வேண்டும், குர்ஆன் என்பதை செய்ய வேண்டும், எல்லாமே செய்ய வேண்டும். நோன்புனா என்ன அப்படின்னா விடுவது, எல்லாத்தையும் விடுவது, உணவை விடுவது, உறக்கத்தை விடுவது, குடிப்பை விடுவது, மனைவியுடன் உறவு கொள்வதை விடுவது, இதற்கு பேர் தான் நோன்பு. நோன்பு என்பது செய்வதல்ல, விடுவது. ஒரு மனிதனுக்கு செய் என்று சொன்னால் அதை செய்வது இலகுவானதுதான். போய் 100 ரக்காத் தொழுகு என்று சொன்னால் தொழுது விடுவான். அதுபோல குர்ஆனை, ஒரு குர்ஆனை ஓதி என்று சொன்னால் ஓதி முடிக்க முடியும். இந்த விடுவது என்பதுதான் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப சிரமம் என்று சொன்னால் அவனது வாழ்நாளில அது மிகவும் பதக்கப்பட்டு போய்விட்டது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு தீய பழக்கமாக இருந்தாலும் சரி, அது விடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. மது பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அதை விடு என்று சொன்னால் விடுவதற்கு யோசனை செய்வார்கள். விடுறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த யோசனை செய்வதற்கு கூட அவர்களால் முடியாது. அதுபோல சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாருங்கள், அதில் ஒன்றுமே கிடையாது, நஷ்டம்தான் ஏற்படுகிறது. நன்றாக தெரியும், இருந்த போதிலும் கூட பழகிவிட்டது, அதை விட முடியவில்லை என்று சொல்வார்கள். ஒன்றை பழகிவிட்டால் அதை விடுவது கஷ்டம். இங்கே நாம் விடுகிறோம், நோன்பையில விடுகிறோம், உறக்கத்தை விடுகிறோம், உணவை விடுகிறோம், குடிப்பை விடுகிறோம், எல்லாமே இருந்தாலும் கூட, அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் அமைந்தாலும் கூட அதற்கு நான் சிந்தனை நமக்கு வருவதில்லை. அதற்கு காரணம், அல்லாஹ் அதை தடுத்து வைத்திருக்க சொல்லியிருக்கிறான். பகல் காலங்களில நீங்கள் அதை தடுத்து வைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அதை விட்டு விடுகிறோம். இப்படி விடுவதுதான் நோன்பு. அப்படி வருகிற போது எல்லாத்தையுமே விட வேண்டும். வெறும் உணவை மட்டும், குடிப்பை மட்டும், உறவு கொள்வதை மட்டும் விட்டால் பத்தாது. ஒரு மனிதன் அதிகமாக பேசுவதை விட வேண்டும். அதிகமாக பேசும்போது தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டுவிடும், வந்துவிடும். பொய் சொல்லுவது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, தவறான பேச்சுக்கள் எல்லாம் வந்துவிடும். அதனால பேசுவதை விட வேண்டும். அந்த காலத்தில் எல்லாம் நோன்பு வைக்கிற போது பசித்திருப்பதோடு, தாகித்திருப்பதோடு, விழித்திருப்பதோடு மௌனமாகவும் இருப்பார்கள், பேச மாட்டார்கள். மரியம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன போது இப்படித்தான் சொன்னான், நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லிவிடு, யாரிடத்திலும் பேசாது. யாராவது வந்து ஏதாவது கேட்டானா, நீ சாயுமோ, நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடு, பலா உட்கள் யாரிடத்திலும் நீ பேச வேண்டாம் என்று சொன்னான். பேசாமல் இருப்பது ஒரு நோன்பு முன்னோர்களுடைய காலத்தில். காரணமாகத்தான் அதுக்கு பின்னால் வந்தவர்கள் அதற்கு மௌன விரதம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். இப்படி பேச்சை குறைப்பது, தேவையற்ற பேச்சுக்களை விடுவது, அதுபோலத்தான் பார்க்குகின்ற செயல், கண்ணின் மூலமாக பார்க்குகின்ற செயல்களை விடுவது தவறான செயல்களை, கேட்குகின்ற தவறான செய்திகளை கேட்பதை விட்டும் அதை விடுவது காதை தடுத்து வைத்திருப்பது. நமது உறுப்புகள் எத்தனை எத்தனை உறுப்புகள் இருக்கிறதோ அத்தனை அத்தனை உறுப்புகளும் பழகி போன தவறான காரியங்களிலே விட்டு விடுவது என்பதற்கு பேர் தான் நோன்பு என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வெறும் பசித்திருந்து விழித்திருந்து இரவு நேரம் நின்று வணங்குவதன் மூலம் நோன்பை பூர்த்தி செய்து விட்டோம் என்று யாரும் கருத வேண்டாம். அப்படி செய்கிறவர்கள் அவர்கள் விழித்திருந்ததை தவிர, பசித்திருந்ததை தவிர, நின்று வணங்கியதை தவிர எந்த பயனும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் எல்லா பழக்கத்தையும் செய்துவிட்டு இதை மட்டும் ஒரு மனிதன் செய்தால் நோன்பை பூர்த்தி செய்வதாக ஆக முடியாது. எனவேதான் நோன்புடைய காலங்களிலே அதிகமாக பேசுவது என்பது கூடாது. பேசுகின்ற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆனாக இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருக்க வேண்டும், இறைவனை துதிப்பதாக இருக்க வேண்டும். இதை தவிர மற்ற பேச்சுக்களையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம ஆள்களுக்கு பேச்சு என்பது அதிகமா எப்ப வரும்னா ரம்லான்ல தான் வரும். பள்ளிவாசல்கள பாருங்க, புதிது புதிதாக வந்தவர்கள் என்ன பிரச்சனை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு பள்ளி வாசலிலும், இந்த பள்ளியில் மட்டுமல்ல எல்லா பள்ளியிலும் பாருங்க, குழப்பங்களும் வாக்குவாதங்களும் விதர்ப்பங்களும் எப்போது அதிகமாக ஏற்படும்னா மற்ற 11 மாதங்களை விட அதிகமாக ரம்லானுடைய காலத்தில் தான் ஏற்படும். ஒவ்வொரு ரம்லான் வருகிற போது இந்த ரம்லான்ல என்ன குழப்பம் வரப்போகிறதோ என்ற அச்சத்தோடு இருக்கின்ற சூழ்நிலை தான். இதற்கு காரணம் அல்லாஹ் எதை எந்த நோக்கத்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த நோக்கம் இல்லை என்பதுதான் அதற்கு பொருள். அல்லாஹ் தொழுகை கடமையாக்கிற போது தொழுகுங்கள் என்று சொல்லிவிட்டான். அகீமுஸ் ஸலாத்த தொழுகுங்கள், ஆகாத ஜகாத்தை கொடுங்கள், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத, ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், பூர்த்தி செய்யுங்கள், உம்ராவை பூர்த்தி செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டான். எதற்கும் ஏன் இப்படி உங்களுக்கு நான் ஏவுகிறேன் என்று சொல்லவே இல்லை. எதற்காக உங்களை தொல்ல சொல்லுகிறேன், எதற்காக அஜி செய்ய சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் அதற்குரிய நோக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் எல்லாத்தையும் படைத்தவன், எல்லாத்திற்கும் அதிகாரம் பெற்றவன். அதனால என்ன காரணத்தினால உனக்கு தொல்ல சொன்னேன் தெரியுமா என்ற நோக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லுகிற போதுதான் அதற்குரிய நோக்கத்தை சொல்லுகிறான். லாலுக்கும் தத்தகூன், எதுக்கு நான் உங்களை நோன்பு பிடிக்க சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு இறை அச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. நோன்பின் மூலம்தான் இறையச்சத்தை பெற முடியும். அந்த இறையச்சம் உங்களிடையே உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த இறையச்சம் இல்லாமல் இருந்தானா எல்லாமே இங்க வந்துவிடும், எல்லா தவறும் வந்துவிடும். ஒரு மனிதன் அமலானை கண்ணியப்படுத்துவது என்பது தன்னுடைய தவறான போக்கை விடுவது என்பது இங்க முக்கியமான விஷயம். அதிகமாக ஒரு மனிதன் அமல் செய்து எல்லா தொழுகையும் தொழுது நிறைய நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறான், வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய நன்மைகளை தொழுது, ஜகாத்து கொடுத்து, தான தர்மம் செய்து நிறைய நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறான். அந்த நன்மைகளை விட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நன்மை எது தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுத்தால எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறான், செயல்கள் எல்லாம் செய்து அதன் மூலம் சேர்த்து வைத்த நன்மைகளை விட அதிக வலுவும் அதிக சக்தியும் வாய்ந்த நன்மை எது தெரியுமா? அல்லாஹ் தடுத்திருக்கிற விஷயங்களை விடுவதில் தான், ஹராமான செயல்களை தவறான செயல்களை விடுவதில் தான் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த ஒரு அழகான பெண் அவனை விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். நல்ல எந்த யாரும் பார்க்க போறதில்லை, யாருக்குமே தெரிய போறதில்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவன் விலகி போகிறானே, அந்த நன்மைக்கு ஈடாக அவன் 1000 ஆண்டு காலங்கள் செய்கின்ற இபாதத்துக்கு ஈடாகாது. விடுவது என்பது அவ்வளவு நன்மை இருக்கிறது. அதுபோலத்தான் எந்த விஷயங்களை பழகி போயிருக்கிறோமோ, மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், புகை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், இது மாதிரியான பழக்கங்களுக்கு உட்பட்டவர்கள் அதை விடுகின்ற போது அதன் மூலம் மனம் சொல்லும் அதை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை வெறுத்து ஒதுக்குவது என்பது அவ்வளவு பெரிய நன்மைக்குரிய செயல். அந்த பயிற்சி அந்த ரமலானிலே கிடைக்கிறது என்ற காரணத்தினால்தான், அந்த பயிற்சி அந்த ரமலானிலே கிடைக்கிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுக்காக அந்த நோன்பை அவ்வளவு முக்கியப்படுத்தி இதுல இருந்து அவன் பயிற்சி அடைந்து கொண்டால் அதற்கு பிறகு விடுகின்ற பதக்கம் இடத்திலே உண்டாகிவிடும். நல்லா பாருங்க, புகை பழக்கத்தை ரமலானிலே விட்டவர்கள் அதுக்கப்புறம் அதை விடுவதற்கு பழக்கப்பட்டு போய் விடுவார்கள். மது பழக்கத்தை பொய் சொல்லுவதை இது மாதிரி எந்தெந்த பழக்கங்கள் தன்னோடு இருக்கிறதோ அதை ரமலானிலே விடுகிற போது அந்த ஒரு மாத காலம் செய்யாமல் விடுகிற போது அதற்கு பிறகு பழகி போய் விடுவார்கள். அப்போது இறை எச்சம் உண்டாகிவிடும். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அந்த நோக்கம் நிறைவேறிவிடும். எனவேதான் ரமலானிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், மல்லம் யதா கவுல ஸூரி வல் அமலு பிஹி, எந்த ஒரு மனிதர் பொய்யான வார்த்தைகளை பேசுவதையும் பொய்யான செயல்களிலே ஈடுபடுவதையும் யார் விடவில்லையோ, ஃபலைஸல்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதா தாமுஹு வ ஷராபுஹு, அவர் உணவை விடுகின்ற காரணத்தினால் குடிப்பை விடுகின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இதெல்லாம் செய்யறாரு, பொய் சொல்லி தெரிகிறார், பொய்யான விஷயங்களுக்காக வேண்டி பாடுபடுறார், அந்த செயலில் ஈடுபடுகிறார், இதையெல்லாம் செய்துட்டு நோன்பு வைத்திருக்கிறார், பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார் சொன்னா அந்த பசியும் தாகமும் இறைவனுக்கு தேவையில்லை, அதுல எந்த பயனும் இல்லை. எனவேதான் ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும், ரமலானை மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செயல்கள் முதலில் இருக்க வேண்டும். நோன்பைப்பதோடு மட்டுமல்ல, அந்த நோன்பிலே எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவயவங்களை தடுத்துக் கொள்வது. முன்னோர்கள் நாமெல்லாம் வந்து ஏதாவது பொருளை சாப்பிட்டா நோன்பு முடியும் அப்படிங்கிறது நமக்கு சட்டம், நம்முடைய சரியத்து இல்லையா. நமது முன்னோர்கள் என்ன செய்வார்கள், சிலர்கள் இருந்தார்கள், அவர்கள் பொய் பேசினால் நோன்பு முடிந்துவிடும் என்று கருதினார்கள், அந்த நோன்பை கலா செய்தார்கள். யாரையாவது ஒருத்தரை பற்றி புறம் பேசினாலோ குறை சொன்னாலோ தன்னுடைய நோன்பு முடிந்து விட்டதாக நினைப்பார்கள். இது ஒரு வகையான மனிதர்கள். அதற்கும் மேலே ஒரு சமூகத்தினர் இருந்தார்கள், அவர்கள் சாலிகின்கள், நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் அந்த நோன்பு காலம் முழுவதும் இறை தியானத்தோடு இருப்பார்கள், இறைவனை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாத வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் நோன்பு முடிந்துவிடும். அந்த அளவுக்கு உள்ளத்தை தடுத்து வைத்திருந்தார்கள், சிந்தனைகளை எண்ணங்களை தடுத்து வைத்திருந்தார்கள். ஒரு சில வினாடிகள் அல்லாஹ்வுடைய நினைவு அல்லாது வேறு நினைவு வந்துவிடுமானால் தன்னுடைய நோன்பு முடிந்து விட்டதாக கருதுவார்கள். உள்ளத்தையும் அவயவங்களையும் வயிற்றையும் எல்லாத்தையுமே தடுத்து வைத்திருப்பது என்பதற்கு பெயர் தான் நோன்பு என்பது. நமக்கு அப்படியெல்லாம் முடியாது, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அப்படி சுத்தப்படுத்த முடியாது. அதுபோல நம்முடைய அவயவங்களை எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு தடுத்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக நாவை முக்கியமாக தடுத்திருக்க வேண்டும். எல்லா பலாய் எதுல வருதுன்னா நாவுனாலதான் வருது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசுகின்ற பேச்சுக்கள் அப்படியே போய்விடுகிறது என்பது அப்படி அல்ல, மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு உண்டாகும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிணத்துல போட்டுட்டு யாக்கூப் நபி எங்க என்னுடைய மகன் யூசுப் எங்க என்று கேட்ட போது அவர்கள் ஒரு பொய் சொல்லி விட்டார்கள். அந்த 10 பேர் சேர்ந்து யூசுஃபை ஓனாயி சாப்பிட்டு விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓனாய் என்னுடைய மகனை தின்று விட்டதா, ஆமா ஓனாய் சாப்பிட்டு விட்டது, ஒரு பொய்ய சொன்னாங்க. அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சிரமத்தை கொடுத்தான் தெரியுமா, கடுமையான பஞ்சம் உண்டானது, வறுமை ஏற்பட்டது. யூசுஃபிலேயே சென்று தன்னுடைய உணவுக்காக வேண்டி கையேற்றுகின்ற சூழ்நிலை அல்லாஹால உருவாக்கி கொடுத்தாங்க, ஒரு பொய் சொன்னதுக்காக. அப்படி இருக்கிற போது தினமும் பொய் சொல்லி இந்த பொய் சொல்லுங்க உருப்படியா வாழ மாட்டாங்க, பாத்துக்கிறங்க வாயெடுத்த பொய்யதான் வரும். அந்த மாதிரி ஆளுகளை பாருங்க, எவ்வளவு வசதி இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அந்த அளவுக்கு அந்த பொய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து விடும். அதை புரிவதில்லை நிறைய பேர். பேச்சுதான், அந்த பேச்சுகளின் மூலமாக எவ்வளவு பாதிப்பு உண்டாகிறது. எனவேதான் அல்லாஹ் இது மாதிரி காலங்களை தந்து அந்த மாதத்திலே இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு பயிற்சியை தருகிறான். அது இறையச்சத்தை உண்டாக்கும். இறையச்சம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அமல்களுடைய தரம் உயர்ந்து விடும். ஒரு மனிதன் சாதாரணமாக நின்று தொழுகிற 2 ரக்அத் தொழுகைக்கும் இறையச்சத்தோடு அவன் நிறைவேற்றுகிற தொழுகைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. எனவே அந்த அமல்களுக்கு வெயிட்டு ஏற்படுவதற்கு தான் அல்லாஹ்வுத்தால அந்த இறையச்சத்தை கொண்டு வர சொல்கிறான். அந்த இறையச்சம் இந்த நோன்பின் மூலம் உண்டாகும். அது எல்லாம் நமக்கு ஒரு பயிற்சியாக தந்திருக்கிறார். எனவே முறையாக அதை பயன்படுத்திக் கொண்டு வருகின்ற ரமலானிலே அந்த ரமலானுக்கு எப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்க வேணுமோ அப்படிப்பட்ட மரியாதையை கொடுத்து நாம் பழகி போனால் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் நமக்கு கிட்டுவதோடு மறுமையிலே மிகப்பெரிய சன்மானமாக இருக்கிற சுவனத்தையும் அல்ல அடைகிற தோஃபிக்கை நமக்கு வழங்குவார். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தையும் பேணுதலையும் நமக்கு தந்திட புரிவானாக. சுபஹானல்லாஹ்.